ஓம் சாந்தி. 11/2/2025. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு பகவான் படிப்பு சொல்லி தருகிறார். உங்களிடம் ஞான ரத்தினம் இருக்கிறது. இந்த ஞான ரத்தினங்களின் சம்பந்தப்பட்ட தொழிலை தான் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் இங்கே ஞானத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். பக்தி இல்லை, கேள்வி. மனிதர்கள் நாடகத்தின் எந்த ஒரு அதிசயமான நடிப்பின் பாகத்தை பகவானின் லீலை என்று புரிந்து அதை புகழ் பாடுகிறார்கள். பதில், யார் எதில் தன் மனதிற்கு பிடித்த எண்ணம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அதனுடைய காட்சி ஏற்பட்டு விடுகிறது எனும்போது பகவான் காட்சி காட்டிவிட்டார் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அனைத்தும் நாடகப்படிதான் நடக்கிறது. ஒரு பக்கம் பகவானை புகழ் பாடுகிறார்கள், மற்றொரு பக்கம் சர்வ வியாபி என்று கூறி நிந்தனை செய்து விடுகிறார்கள். ஓம் சாந்தி. பகவானுடைய மகாவாக்கியம், மனிதர்களையோ அல்லது தேவதைகளையோ பகவான் என்று சொல்லப்படுவதில்லை என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மா தேவதாய நமஹ, விஷ்ணு தேவதாய நமஹ, சங்கர் தேவதாய நமஹ, பிறகு சிவ பரமாத்மாவிற்கு வணக்கம் என்று சொல்லப்படுகிறது. சிவனுக்கு அவருக்கு என சரீரம் இல்லை என்பதையும் தெரிந்துள்ளீர்கள். மூலவதன சிவபாபா மற்றும் சாலி கிராமங்கள் இருக்கின்றனர். இப்போது ஆத்மாக்களின் தந்தை படிப்பு சொல்லி தருகிறார். மற்ற எத்தனை சத்சங்கங்கள் இருந்தாலும் அவை ஒன்றும் சத்தியமான சங்கம் இல்லை என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அவை மாயையின் சங்கமாகும். நமக்கு பகவான் படிப்பு சொல்லி தருகிறார் என்று அங்கு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். கீதையும் கேட்கிறார்கள் என்றாலும் கூட கிருஷ்ண பகவானுடைய மகாவாக்கியம் என்றுதான் புரிந்து கொள்வார்கள். நாளுக்கு நாள் கீதையின் பயிற்சி குறைந்து கொண்டே செல்கிறது. ஏனென்றால் தங்களுடைய தர்மத்தை அறிந்திருக்கவில்லை. அனைவருக்கும் கிருஷ்ணரிடம் அன்பு இருக்கிறது. கிருஷ்ணரை தான் ஊஞ்சலில் வைத்து ஆட்டுகிறார்கள். நாம் யாரை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். குழந்தைகளை ஊஞ்சலில் வைத்து ஆட்டப்படுகிறது. தந்தையை வைத்து ஆட்ட முடியாது. நீங்கள் சிவபாபாவை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவீர்களா? அவர் குழந்தையாக ஆவது இல்லை, மறுபிறவியில் வருவது இல்லை. அவர் புள்ளியாக இருக்கிறார். அவரை எப்படி ஊஞ்சலாட்டுவீர்கள்? அநேகருக்கு கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கிறது. கிருஷ்ணருடைய வாயில் முழு உலகமும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் உலகத்திற்கு எஜமானராக ஆகிறார். எனவே உலகம் எனும் வெண்ணெய் இருக்கிறது. அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வது கூட உலகம் எனும் வெண்ணெய்க்காகவே. நாம் வென்று விடுவோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். கிருஷ்ணருடைய வாயில் வெண்ணெய் உருண்டையை காட்டுகிறார்கள். இப்படி கூட அநேக விதமான காட்சிகள் ஏற்படுகிறது. ஆனால் பொருள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. ஆகவே உங்களுக்கு காட்சிகளின் பொருள் புரிய வைக்கப்படுகிறது. பகவான் நமக்கு காட்சிகளை காட்டுகிறார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். யாரை நினைவு செய்கிறார்களோ, யாராவது கிருஷ்ணருடைய தீவிர பக்தி செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மனோ விருப்பம் அல்ப காலத்திற்கு பூர்த்தியாகிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார். இது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. பகவான் காட்சியை காண்பித்தார் என்று சொல்ல முடியாது. யார் எந்த பாவனையில் யாருடைய பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த காட்சி ஏற்படுகிறது. இது நாடகத்தில் பதிவாகியுள்ளது. பகவான் காட்சியை காட்டுகிறார் என்று அவருக்கு புகழ் பாடுகிறார்கள். ஒரு பக்கம் இவ்வளவு புகழ் பாடுகிறார்கள், மற்றொரு பக்கம் கல்லிலும் முள்ளிலும் பகவான் இருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள். எவ்வளவு கண்மூடித்தனமான பக்தி செய்கிறார்கள். கிருஷ்ணருடைய காட்சி ஏற்பட்டது என்றால் நாம் கிருஷ்ணபுரிக்கு கண்டிப்பாக செல்வோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணபுரி எங்கிருந்து வரும்? இப்போது இந்த ரகசியங்கள் அனைத்தையும் பாபா இங்கே புரிய வைக்கிறார். கிருஷ்ணபுரி ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. இது கம்சபுரி. கம்சன், அகாசுரன், பகாசுரன், கும்பகர்ணன், ராவணன் போன்ற அனைத்தும் அசுரர்களின் பெயர். சாஸ்திரங்களில் என்னவெல்லாம் எழுதியிருக்கிறார்கள், இரண்டு விதமான குருமார்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். ஒன்று பக்தி மார்க்கத்தின் குருமார்கள். அவர்கள் பக்தியை தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த தந்தை ஞான கடலாக இருக்கிறார். இவரை சத்குரு என்று சொல்லப்படுகிறது. இவர் ஒரு பொழுதும் பக்தியை கற்றுக் கொடுப்பது இல்லை, ஞானத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். மனிதர்கள் பக்தியில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள், இசையை இசைக்கிறார்கள். பனாரசில் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து தேவதைகளின் ஆலயங்களையும் உருவாக்கி விட்டார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் கடைக்காரர்கள், பக்தியின் தொழிலாகும். குழந்தைகளாகிய நீங்கள் ஞான ரத்தினங்களின் தொழில் செய்ய வேண்டும். இதையும் கூட வியாபாரம் என்று சொல்லப்படுகிறது. பாபா ரத்தினங்களின் வியாபாரி. இவை எப்படிப்பட்ட ரத்தினங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கல்பத்திற்கு முன்னால் யார் புரிந்து இருந்தார்களோ அவர்கள்தான் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். யாரெல்லாம் பெரியவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் கடைசியில் வந்து புரிந்து கொள்வார்கள். மாரியும் இருக்கிறார்கள் அல்லவா, ராஜா ஜனகரின் கதையை கூட சொல்கிறார்கள். பிறகு ஜனகர் அனுஜனகர் ஆனார். யாருடைய பெயராவது கிருஷ்ணர் என்று இருந்தது என்றால் நீ அனு தெய்வீக கிருஷ்ணனாக ஆவாய் என்று சொல்வார்கள். அந்த அனைத்து குணங்களும் நிறைந்த கிருஷ்ணர் எங்கே, இவர்கள் எங்கே? சிலருடைய பெயர் லக்ஷ்மி என்றிருக்கிறது. பிறகு இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு முன்னால் சென்று புகழ் பாடுகிறார்கள். இவர்களுக்கும் நமக்கும் ஏன் வித்தியாசம் வந்தது என்று புரிந்து கொள்கிறார்களா என்ன? இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்ற ஞானம் கிடைத்திருக்கிறது. நீங்கள்தான் 84 பிறவிகள் எடுப்பீர்கள். இந்த சக்கரம் அநேக முறை சுற்றி வந்திருக்கிறது, ஒருபோதும் நிற்காது. நீங்கள் இந்த நாடகத்தில் நடிகர்களாக இருக்கிறீர்கள். நாம் இந்த நாடகத்தில் நடிப்பை நடிக்க வந்திருக்கிறோம் என்ற அளவிற்கு மனிதர்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்கிறார்கள். மற்றபடி நாடகத்தின் முதல் இடை கடைசியை தெரிந்திருக்கவில்லை. ஆத்மாக்களாகிய நாம் இருக்கும் இடம் வெகு தூரத்தில் இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அங்கே சூரிய சந்திரனுடைய வெளிச்சம் கூட இல்லை. இவை அனைத்தும் புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகளில் கூட குறிப்பாக சாதாரண ஏழைகள்தான் ஆகிறார்கள். ஏனென்றால் பாரதம்தான் அனைத்திலும் செல்வம் மிக்கதாக இருந்தது. இப்பொழுது பாரதம்தான் அனைத்திலும் ஏழையாக ஆகியுள்ளது. விளையாட்டு அனைத்தும் பாரதத்தை வைத்தே நடைபெறுகிறது. பாரதத்தை போல தூய்மையான கண்டம் வேறு எதுவும் இல்லை. தூய்மையான உலகத்தில் தூய்மையான கண்டம் இருக்கிறது. வேறு எந்த கண்டமும் அங்கே இருப்பதே இல்லை. இந்த முழு உலகமும் ஒரு எல்லையற்ற தீவாக இருக்கிறது. எப்படி இலங்கை ஒரு தீவாக இருக்கிறதோ அதுபோல ராவணன் இலங்கையில் இருந்தான் என்று காட்டுகிறார்கள். ராவணனுடைய ராஜ்யம் முழு எல்லையற்ற இலங்கையில் இருக்கிறது என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் முழுவதும் கடலின் மீது நிற்கிறது. இது ஒரு தீவாகும். இதன் மீது ராவணனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இந்த சீதைகள் அனைவரும் ராவணனுடைய ஜெயிலில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட கதைகளை உருவாக்கி விட்டார்கள். இவை அனைத்தும் எல்லை இல்லாத விஷயங்கள், எல்லையற்ற நாடகமாக இருக்கிறது. பிறகு அதிலேயே மாதிரியே சிறிய சிறிய நாடகத்தை உருவாக்கியுள்ளார்கள். இந்த சினிமா போன்றவைகளும் இப்போது உருவாகி உள்ளது. எனவே பாபாவிற்கும் கூட புரிய வைப்பதற்கு சுலபமாக இருக்கிறது. எல்லையற்ற நாடகம் முழுவதும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. மூலவதனம், சூட்சும வதனம் என்பது வேறு யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. ஆத்மாக்களாகிய நாம் மூலவதனத்தில் இருப்பவர்கள் என்பதை தெரிந்துள்ளீர்கள். தேவதைகள் சூட்சும வதனவாசிகள், அவர்களை ஃபரிஷ்டாக்கள் என்கிறார்கள். அங்கே எலும்பு தசையாலான கூடு இருப்பது இல்லை. இந்த சூக்ஷ்ம வதனத்தின் பாகம் கூட சிறிது காலத்திற்கானது. இப்போது நீங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், பிறகு ஒருபோதும் செல்ல மாட்டீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் மூலவ வதனத்திலிருந்து வரும்பொழுது சூட்சும வதனத்தின் வழியாக வருவது இல்லை, நேராக வருகிறீர்கள். இப்பொழுது சூட்சும வதனத்தின் வழியாக செல்கிறீர்கள். இப்பொழுது சூட்சும வதனத்தின் பாகம் இருக்கிறது. இந்த ரகசியங்கள் அனைத்தும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பாபா தெரிந்திருக்கிறார். சாது சந்நியாசிகள் யாரும் இந்த விஷயங்களை தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் ஒருபொழுதும் இப்படி பேச முடியாது. பாபாதான் குழந்தைகளிடம் பேசுகிறார். கர்ம இந்திரியங்கள் இல்லாமல் பேச முடியாது. நான் இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுத்து குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறேன் என்று கூறுகிறார். ஆத்மாக்களாகிய உங்களுடைய பார்வையும் பாபாவின் பக்கம் சென்று விடுகிறது. இவை அனைத்தும் புதிய விஷயங்கள். நிராகாரமான தந்தை, அவருடைய பெயர் சிவ தந்தை. ஆத்மாக்களாகிய உங்களுடைய பெயர் ஆத்மாவே ஆகும். உங்களுடைய சரீரத்தின் பெயர் மாறுகிறது. பரமாத்மா பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் சிவன் என்று பெயர் சொல்கிறார்கள் அல்லவா? சிவனுடைய பூஜையும் செய்கிறார்கள். புரிந்து கொள்வது ஒன்று, செய்வது வேறொன்றாக இருக்கிறது. நீங்கள் இப்போது பாபாவின் பெயர் உருவம் தேசம் காலத்தை கூட புரிந்து கொண்டீர்கள். எந்த ஒரு பொருளும் பெயர் உருவம் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய சூட்சுமமான விஷயம். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது. அதாவது மனிதர்கள் நரனிலிருந்து நாராயணனாக ஆக முடியும் என்று பாபா புரிய வைக்கிறார். பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய இறை தந்தை. நாம் அவருடைய குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். என்றாலும் கூட நாம் சொர்க்கத்தின் எஜமானர்களே. ஆனால் இதை கூட புரிந்து கொள்வது இல்லை. குழந்தைகளே, உங்களுடைய குறிக்கோளே நரனிலிருந்து நாராயணனாக ஆவதுதான் என்று பாபா கூறுகிறார். ராஜயோகம் அல்லவா? அநேகருக்கு நான்கு கைகளுடைய விஷ்ணுவின் காட்சி ஏற்படுகிறது. இதன் மூலம் நாம் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆகக்கூடியவர்கள் என்பது நிரூபணமாகிறது. சொர்க்கத்தில் கூட லக்ஷ்மி நாராயணனுடைய சிம்மாசனத்திற்கு பின்னால் விஷ்ணுவின் சித்திரத்தை வைக்கிறார்கள். அதாவது விஷ்ணுபுரியில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த லக்ஷ்மி நாராயணர் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக இருக்கிறார்கள். அது கிருஷ்ணபுரி, இது கம்சபுரி. நாடகத்தின்படி இந்த பெயரும் வைக்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய ரூபம் மிகவும் சூட்சுமமானது என்று பாபா புரிய வைக்கிறார். யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்றது என்று சொல்கிறார்கள். ஆனால் லிங்கத்தை உருவாக்கி விடுகிறார்கள். இல்லை என்றால் பூஜை எப்படி நடக்கும்? ருத்ர யக்ஞம் படைக்கிறார்கள் என்றால் பெருவிரல் போல சாலி கிராமங்களை உருவாக்குகிறார்கள். மற்றொரு பக்கம் அவரை அதிசயமான நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். ஆத்மாவை பார்க்க அநேகர் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் யாருமே பார்க்க முடியாது. ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை கூட காட்டுகிறார்கள். அவரிடமிருந்து ஆத்மா விடுபட்டு என்னுள் நிறைந்து விட்டது என்பதை அவர் பார்த்தார். அவருக்கு யாருடைய காட்சி ஏற்பட்டது? ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றே ஆகும். புள்ளியை பார்த்தார், ஆனால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. பக்தி மார்க்கத்தில் புரிய வைப்பது யார்? எந்தெந்த ரூபத்தில் என்ன பாவனை வைக்கிறார்களோ, எந்த முகத்தை பார்க்கிறார்களோ அந்த காட்சி ஏற்படுகிறது என்பதை பாபா வந்து இப்போது புரிய வைக்கிறார். அநேகர் விநாயகருக்கு பூஜை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உயிருடன் காட்சி ஏற்படுகிறது, இல்லை என்றால் அவர்களுக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படும்? மிக பிரகாசமான ரூபத்தை பார்த்து நாங்கள் பகவானின் காட்சியை பார்த்தோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அதிலேயே மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் இறங்கும் கலை. முதல் பிறவி நன்றாக இருக்கிறது, பிறகு குறைந்து குறைந்து கடைசி வந்து விடுகிறது. குழந்தைகள்தான் இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறார்கள். யாருக்கெல்லாம் கல்பத்திற்கு முன்னால் ஞானத்தை புரிய வைத்தேனும் அவர்களுக்குதான் இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். கல்பத்திற்கு